மொப்பிங் என்ற ஒரு ஒரு விஷயம் தமிழில் சொல்ல போனால் அந்த ஒருத்தர் ஒரு காயப்படுத்துகிற ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்துகிறோம் இல்லாட்டி தொந்தரவு செய்கிற அந்த எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அது வந்து கணக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அவன் இதை வச்சு இங்கால வேறு இதில் வந்து அவை ஷேர் பண்ணிக்கல வேறு மாதிரி எழுதி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அவைக்கே ஒரு அவமானம் கொடுக்குற மாதிரி முறையில் எழுதுவாங்க. அதை வந்து எல்லாரும் எப்படி சொல்கிறது ஈஸியாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதை ஒருத்தர் அதாவது நான் எப்படி எடுத்துக்கொள்வேன் கொள்வேன்ட்டு அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து வித்தியாசமாக அதை ஹேண்டில் பண்ணிவிடணும், எல்லோரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதில் வர இப்போ ஒரு விளைவு வந்து இப்போ அது சைக்கலாஜிக்கலாக கணக்கு பேருக்கு அது ஒரு ஒரு பிரச்சனை கொடுக்கும் கொடுக்கலாம். அது நீங்கள் எவ்வளோத்துக்கு அதை பாதிக்கப்படுறீங்கன்ற பொறுத்து இருக்கு.
உளவியல் தாக்கங்கள், மொப்பிங்கால் உளவியல் தாக்கங்கள் நிறைய வருகிறது. மொப்பிங் என்று சொன்னால் நாங்கள் அதை தமிழ் படுத்தும் பொழுது பகுடியாக வதைப்பது, மற்றவர்களை பகுடியாக வதைப்பது தான் அது மொப்பிங். அதற்கு குறிப்பாக நோர்வேயிலே மிகவும், ஸ்ரீலங்காவை விட நோர்வேயிலே மிகவும் இவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் பாடசாலைகள் எல்லாம். ஆனால் இங்கு தான் அதிகமும் நடக்கிறது, இதுதான் உண்மை. அது இப்பொழுது இந்த மொப்பிங் கூடுதலாக நெட்டில் தான் இருக்குது. என்ன ஆரபி ஆரபி சொன்னது போல் இப்போ அப்போது இந்த தாக்கம் உளவியலாக நம்முடைய பிள்ளைகளை தாக்குகிறது. யாருமே அதை வெளிப்படையாக சொல்லுவது மிகவும் குறைவாகவும் இருக்கிறது. இந்த தாக்கத்தால் வர்ற விளைவுகள் என்ன என்று நினைக்கிறீர்கள்?
முதலாவது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அது பெருசாக கதைக்கிறேன்ட்டு, அது என்னென்னா எங்களோட சமுதாயத்தில் ஸ்பெஷலாக இப்போ மென்டல் ஹெல்த் பற்றி அவ்வளோத்துக்கு பெருசாகளுக்கு தெரியவும் மாட்டுது, மற்றது வந்து அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை. அது ஊர்லேயும் சரி இல்லாட்டி இங்கே வெளிநாட்டில் இருந்து வந்து செட்டில் பண்ணியிருக்கிற ஆக்களுக்கு ஆக்கள் மத்தியிலையும் சரி மென்டல் ஹெல்த் இண்டேக்கில் வந்து பெருசாக அந்த எப்படி சொல்கிறது அப்படின்டா என்னென்னு கேட்டாலும் அதுக்கு சொல்ல தெரியாமல் அந்த ஒரு நிலைமையிலும் இருக்கணும். ஸோ அதனாலேயும் கன பேர் அதை பற்றி கதைக்காமல் இருக்கலாம். இது வந்து அம்மாவுக்கு சொன்னால் அம்மாவுக்கு விளங்குமோ, அப்பாவுக்கு இதை சொன்னால் விளங்குமோ, எப்படி கதைக்கலாம், எப்படி விளங்கப்படுத்தலாம், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு அவைக்கு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க இடமெண்டு எப்படி சொல்கிறது பேரண்ட்ஸுன்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஓகே பிள்ளைகள் வந்து நெட்டில் இருக்கணும், கன விஷயங்கள் வந்து அவைக்கும் எப்படி சொல்கிறது அவை பார்க்கணும் வாசிக்கணும், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு விக்டம் அவன் சொல்லலாம். ஸோ அப்படியான நேரத்தில் வந்து பிள்ளைகளை இருத்து வச்சு கதைக்கிறதோ இல்லாட்டி இப்படி இப்படி நடந்தால் அம்மா அப்பாட்ட வந்து கதைக்கலாம் ரெண்டும் கொஞ்சம் வந்து ஓப்பனாக இருக்கணும். மற்றது அவைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கு சொல்லி
ஒரு 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 முக்கிய விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் ஆரபி. பெற்றோரோடு கதைப்பதில் பிரயோசனம் இல்லை, இதை பற்றி கதைப்பதில் பிரயோசனம் இல்லை என்று ஒரு ஒரு மனநிலை பிள்ளைகளுக்குள் இருக்கிறது என்ற ஒரு
இருக்கலாம்
இருக்கலாம். ஆமாம், ஒரு சில பெற்றோருக்கு. அப்போது இதற்கு இதை இதை நாங்கள் கவனத்தில் வைத்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம். இதை பற்றி நாங்கள் மீண்டும் வருவோம். ஜெனிங்டன், உங்களுடைய பகிர்வை தாருங்க.
ஆரபி சொன்ன மாதிரி ஒரு வயசில் வந்து இதெல்லாம் அம்மாக்களுக்கு விளங்காது அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லா எங்களோட கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை எல்லா கலாச்சாரத்துலேயும் இருக்குது. ஆனால் எங்களோட கலாச்சாரத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்றும் சொல்லலாம். ஆனால் பெற்றோருக்கு இதில் ஒரு முக்கிய முக்கிய ஆன்ஸ்வார் இருக்குது, பொறுப்பு இருக்குது. என்ற சில சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பிள்ளை வந்து எப்போ மொப்ப பண்ணப்படுறதுன்றதை நோட் பண்ணுறதுக்குள் வந்து சில சில அறிகுறிகள் இருக்குது. இப்போ நான் வாசிச்சிருக்கிறேன் சில இடங்களில். முதலாவது வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகினம், சில சில விஷயங்களை கொஞ்சம் சைலண்ட் ஆகினம். பட் அது கோபங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இரிட்டேஷன் சின்ன சின்ன கோபங்கள் ஏற்படும், அதுகளை நோட் பண்ணி பார்க்கணும். மகன் அல்லது மகள் வந்து முந்தி எப்படி இருந்தது இப்போ எப்படி என்றது. அடுத்தது வந்து சில நேரங்களில் வயிற்று குத்து என்று சொல்லுவினம். அது வந்து வயிற்று குத்து இல்லை, ஆனால் அந்த தலையில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் அந்த இதுகள் வந்து சேர்ந்து அது ஒரு வெளிப்பாடாக வருது. ஸோ இந்த நேரங்களை வந்து பெற்றோர்கள் வந்து முக்கியமாக பிள்ளைகளோட கதைக்கணும், இதுகளை கண்ட உடனே கதைக்கணும். ஏண்டா அது மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ பெற்றோருக்கு முக்கிய ஒரு பொறுப்பு இருக்கு.
இப்போ இவர் சொன்ன மாதிரி வயிற்று குத்து என்று சொன்னவர், அதாவது உங்களை ஒரு விஷயம் வந்து மென்டலாக வந்து தாக்கினாலும் அது ஃபிசிக்கலாக வந்து வெளிப்படையாக அது தெரியும். ஏனெண்டா மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து ரெண்டும் அந்த அப்படி சொல்கிற கனெக்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு வகையில். மற்றது இப்போ சொன்னாரே அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கலையும், அந்த பெற்றோர் வந்து ஒரு பிள்ளையோட அவை எப்படி போய் கேக்கினம் அப்படின்ட்டும் இருக்குது. அந்த கான்ஃபரண்டேஷன் பண்ணுற மாதிரியே பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஏண்டா ஐயோ அம்மா வந்து எனக்கு ப்ரைவசி கொடுக்குறா, இல்லை எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறா, அந்த ஒரு இது கொடுக்காம ஓகே அம்மா அப்பா வந்து அக்கறையில் தான் கேட்கணும், ஏதாவது பிரச்சனைன்னா அவரோட கதைக்கலாம், அந்த ஒரு ஒரு பேலன்ஸ் ஒன்று தேவை. ஸோ நீங்கள் எந்த விதத்தில் கேட்குறீங்கன்னு இருக்குது, எந்த முறையில் எந்தெந்த முறையில் கேட்குறீங்கன்னு இருக்குது.
ஒரு பிள்ளை மொப்பிங்கால் தாக்கப்படுகிறது, அதை எவ்வாறு கண்டுபிடிப்பிக்கலாம் என்கிற ஒரு முக்கிய ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அதைத்தான் இப்பொழுது ஜெனிங்டன் ஆரம்பித்திருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறான அறிகுறிகள் இருக்கும், அவர்கள் இந்த மொப்பிங்கால் தாக்கப்படும் பொழுது எவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் என்பதை தொட்டு சென்றார். முக்கியமாக அவர்கள் பாடசாலையிலிருந்து பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த பிறகு, அல்லது ஒரு அதிக நேரம் கம்ப்யூட்டரோட கணினியோடு இருந்துட்டு அவர்கள் வந்த பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி மாறியிருக்கிறது, அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய முகத்திலே அவர்களுடைய நடத்தையிலே அவர்கள் எவ்வாறு அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் என்பதை வந்து பெற்றோர் அவதானிக்க வேண்டும் என்பதை தான் இங்கே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வேறு என்ன அறிகுறிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இப்போ நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு அப்படி நடக்கல, அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த தயங்கி தயங்கி தான் கிளாஸுக்குள்ளே போகிறது, அந்த கொஞ்சம் அந்த பயந்த மாதிரி இருக்கிறது, வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி. அது இப்போ ஒருத்தருக்கு இது நடக்கல அவ எவ்வளோத்துக்கு தாக்கப்படணும் இருக்குது, அது எல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த இப்போ ஜெனித்தின் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது, அமைதியாக போகிறது, முந்தி மாதிரி கதைக்காமல் ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டு இருக்கிறது, வெளியில் வந்து கதைச்சாலும் அந்த கதைக்கிற டோன், கதைக்கிற விஷயங்கள், கதைக்கிற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சா, இப்போ மகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் வந்தால் கேளுங்க தான் நான் சொல்லுவேன். அம்மா அப்பாவுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏண்டா நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை பெருசாக வந்துட்டாலும் அதுவும் ஒரு அதை விட பெரிய பிரச்சனையாக வந்தால் அதுக்கு பிறகு அது எப்படி சொல்கிறது, சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு சந்தேகம் இருந்தால் கூட அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்றதுக்கு முதல்ல அதை தடுத்து நிறுத்துறது வந்து நல்லா.
பெற்றோர் எவ்வாறு அதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதற்கென ஒரு முறை இருக்கிறது.
அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நார்மலாக ஓகே இப்போ ஸ்கூல் நண்டைக்கு எப்படி போச்சு, இல்லாட்டி இப்போ அவைக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா ஸ்கூலில் அப்படின்னு கேட்காம, ஓகே ஸ்கூலில் இன்றைக்கு என்ன நடந்தது, என்ன செஞ்சீங்க, வீட்டை வரைக்கும் எல்லாம் ஓகேயா அப்படின்னு அந்த பிள்ளைகள் ஓகேயா இருக்கணுமான்ட்டு அந்த ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேள்விகள் கேட்கல வந்து சில வேளை பிள்ளைகளுக்கு ஓகே இவ்வளவுக்கு கேட்கணுமே கொஞ்சம் சொல்லலாமேன்ற ஒரு இது வரும். அப்படி இல்லை பிள்ளைகள் சொல்லல உங்களுக்கு இருந்தாலும் அந்த சந்தேகம் இருக்கு, ஆனால் பிள்ளைகள் ஒன்றும் சொல்லினமன் இல்லைன்றக்கல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் கோவப்பட்டோ இல்லாட்டி அவையில் எப்படி சொல்கிறது குரல் ஓசத்தை கதைக்கிறதோ அப்படியெல்லாம் கதைக்காமல் கொஞ்சம் தன்மையாக ஓகே இப்போ பிள்ளைகள் சொல்லல ஏதோ ஓகே கொஞ்சம் நாள் போகட்டும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணால் திருப்பி அந்த டாப்பிக்கை எடுப்போம்ண்டு விடுறது நல்லம். ஏண்டா எவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த பிள்ளைகளை நீங்கள் இன்னும் இரிட்டேட் பண்ணிக்க இவைக்கே நான் சொல்லணும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்தால் பிறகு அவைக்கும் கதைக்கிற கஷ்டம், உங்களுக்கும் அந்த பிரச்சனை என்னென்னு தெரியறதும் கஷ்டம்.
இப்போ நீங்கள் அதை வெளிப்படையாக சொன்னதால் ஆரம்பி உங்களிடம் ஒரு சில கேள்விகளை சமூக நலன் கருதி கேட்கலாம் நினைக்கின்றேன். இப்படி உங்களுக்கு ஒரு மொப்பிங் வந்த பொழுது நீங்கள் உடனே என்ன நினைத்தீர்கள், அதை என்ன செய்ய வேணும் நினைத்தீர்கள்?
அப்போ வந்து எனக்கு உண்மையாக என்ன அப்புறம் நான் யோசிச்சேன், எனக்கு ஞாபகம் இல்லைண்டா இப்ப வந்து அவளுக்கு அந்த கிளியரா அந்த ஞாபகம் இல்லை. கண்ண பேருக்கு எப்படி சொல்ற ஒரு வாழ்க்கையில் இப்படியான விஷயங்கள் நடக்கல, அந்த பீரியட் வந்து பெருசா அவன் மைண்ட்ல அவ்வளவு கிளியரா இருக்காது.
அது உங்களை எவ்வாறு தாக்கியது என்று
நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் கஷ்டம் அது சொல்றத நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்ப கணக்கு விஷயங்கள் நடந்தது, ஆனா நான் என்ன செஞ்சேன்னா நான் நேரம் போய் அம்மாட்ட சொன்னேன். ரெண்டா இப்ப எனக்கு வந்து நினைக்கிறேன் அம்மா என்ன வளர்த்த விதமோ என்னவோ தெரியல, ஒரு புல நடந்தா அது புலதான், அது யார் செஞ்சாலும் சரி, அநியாயம் அநியாயம் தான், அது யார்ட்டையாவது போய் சொல்லி அது சரி பண்ணலாமண்டா அதுக்கான முயற்சி எடுக்கணும்ண்டு. ஸோ அப்படியான ஒரு நேரத்துல நான் அம்மாட்ட வீட்டு போய் சொன்னான் இப்படி இப்படி எல்லாம் ஸ்கூல்ல நடந்தது. ரெண்டா அம்மா சொன்னா ஓகே என்னோட கதைக்கிற நல்லம் இதான் வந்து கதையங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தேன் நினைக்கிறேன், அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு அப்ப அந்த நேரத்துல. இதே வந்து இப்ப கன பிள்ளைகள் வந்து யோசிக்கலாம் இது எப்படி அம்மாட்ட சொல்றது அப்படி என்று யோசிக்கலாம், ஆனா எப்படி சொல்றது அவைக்கு ஒரே ஒரு அட்வைஸ் வந்து வெளியில சொல்லுங்க யாருக்காவது, இது வந்து கட்டாயம் அம்மா அப்பாட்ட சொல்லணும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், யாராவது ஒரு ஆள் ஸ்கூல்ல வந்து அந்த ஹெல்த் சிஸ்டர் மாதிரி இருப்பினும், டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான டீச்சர்ஸ் அவைகிட்ட சொல்லலாம், யார்கிட்டயாவது அதை வெளியில சொல்றது நல்லா. ஏன்டா எவ்வளத்துக்கு நீங்க உங்களோட மனசுக்குள்ள அதை பூட்டி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கூட தாக்கம் உங்களுக்கு ஏற்படும்.
ஜெனின்டன், இப்போ ஒரு முக்கிய ஒரு விடயம் உண்டு. பிள்ளைகள் இவ்வாறு மொப்பிங்கால் தாக்கப்படும் பொழுது அதை பெற்றோர் கண்டுபிடிக்கிறார்கள், சரி, அவர்கள் எவ்வாறு பிள்ளைகளோடு கதைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஆரபி இப்போ சொன்னவா சில வித்தைகள் மாதிரி சொன்னவா, இப்படி என்ன மாதிரி ஓகேயா ஸ்கூலில் எப்படி போனது அப்படி போ, அதுவும் ஒரு முறை என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த முறையில் வந்து அவ்வளவா நம்பிக்கை என்று சொல்ல மாட்டேன், நான் வேறு முறையில் அதை விட நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மொப்பிங் நத் மொப்பிங்ன்றது வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு 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 துரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி அந்த நத் மொப்பிங்க்கே இருக்குது. அந்த சீரியஸ்னஸ் வந்து கிணப்பேருக்கு விளங்குதில்லை. ஸோ இதை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ, தமிழாக்கள் கொஞ்சம் ஸ்லோவானு தான் நான் நினைக்கிறேன், இந்த இதுகளில் கூடுதலாக அந்த பார்க்குறதுல கவனிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவானு நினைக்கிறேன் பிள்ளைகளை ஒப்படைக்குள்ள. அப்போ உடனே வந்து இதை வந்து முளையில் எடுக்கணுமென்ற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். அப்போ நொஸ்கில் சொன்னால் வந்து வேறு மாதிரி இருக்கும், நொஸ்கில் சொன்னால் வந்து நான் நொஸ்கில் சொல்ல தான் ஒரு சத்னி மாதிரி இப்படி நான் படித்த இதில் வந்து இப்படி குடங்கூறு மாரி எக்ஸே அத்விஷ ஹாரிபோ விலிஸ் நோக்கியமே இந்த மாதிரி ஒரு தெரப்பி முறையில் மாதிரி கதைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கான்டாக்ட் வந்து இந்த ஒரு உறவு இது வந்து எங்களோட தமிழாக்களுக்கும் தமிழ் பெற்றோருக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கும் கன இடங்களில் இல்லை. இந்த ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் அல்லது அம்மாவுக்கும் மகனும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு இல்லை இந்த முறையில் கதையக்கூடியது. ஆனால் இந்த இடங்களில் இந்த நத் மொப்பிங் என்ற இது விஷயம் வரையக்குள்ளே வந்து அது எல்லாத்தையும் விட்டு போட்டு மகனையோ மகளையோ சுற்றி கையை தோளில் சுற்றி போட்டு டே என்ன நடக்குது தெரியுது இப்படி ஓகே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் அப்பாட்ட நாங்கள் பார்ப்போம், இதுதான் அந்த பிள்ளையும் எதிர்பார்க்குது. யாராவது ஒரு ஆள் இப்படி வந்து கதைப்போம், அது ஹெல்த் சிஸ்டரோ டீச்சரோ யாராவது ஒரு ஆள் இப்படி வந்து கதைக்கணும், அது வந்து பெற்றோராக இருக்கிறதுல ஒரு பிள்ளையுமே இல்லை. ஸோ இந்த விஷயங்களில் வந்து என்ன நான் போய் அவரோட அப்படி கதைக்கிறது மகனோட அது ஒரு மாதிரி அப்படி யோசிக்காமல் இந்த விஷயங்களை வந்து டிரெக்டாக போய் உடனே கேட்டுருவணும். அந்த பிள்ளை மறுக்கும், மூன்று முறையோ நாலு முறையோ மறுக்கும், ஆனால் அஞ்சாவது முறை எப்படியும் வெளியில் அது வந்துடும். ஆனால் அது வெளியில் கொண்டு வர அந்த விஷயத்தை உடனே வெளியில் கொண்டு வரணும், இல்லையாண்டா அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது.
இல்லை இவர் சொன்னதில் கன விஷயம் சரி. ஏண்டா இப்போ இவர் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் நடக்கிறது வந்து இப்போ எனக்கு நடந்த வந்து ஸ்கூலில் போய்க்க வரைக்க தான் நடந்தது. இன்டர்நெட்ன்றது வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் மட்டும் இல்லை, 10 செகண்டுக்குள்ளேயே அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வந்துடும், ஒரு பெரிய பிரச்சனையாக. ஸோ நினைக்கிறேன் இவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியுது, அந்த ஒரு ஒரு வாக்கியத்தோடு நீங்கள் தொடங்கினா அட்லீஸ்ட் அவைக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அவைக்கு. ஓகே இவை வந்து என்னை பற்றி அக்கறையில் தான் கேட்கணும், இவைக்கு வந்து நான் ஏதாவதுண்டா போய் கதைக்கலாம் இவையோட அந்த ஒரு சுவையா நான் இவர் சொல்கிறதுல. ஏனி
பெற்றோரிடம் பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லவில்லை என்றால், சொல்ல தயங்குகிறார்கள் என்றால், அதற்கான அதிக பொறுப்பு நான் நினைக்கிறேன் பெற்றோர் பெற்றோரிடத்தில் தான் இருக்கிறது என்று. அவர்கள் உங்களிடத்தில் சொல்லாமல், எங்களிடத்தில் சொல்லாமல், நீங்கள் கூறுவது போல் பாடசாலையிலே ஹெல்த் சிஸ்டரிடம் எல்லாம் போய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களிடத்தில், பெற்றோர்களாகிய எங்களிடத்தில் எங்கோ பிழை இருக்கிறது. நாங்கள் நண்பர்களாக பழகவில்லை முதலில், அல்லது நாங்கள் அவர்களுக்கு அவர்களை கண்டிப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறோமே தவிர அன்பு காட்டுவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆர்வம் காட்டுகிறோம், அது எது எப்படி ஆர்வம் காட்டுகிறோம் என்பதெல்லாம் இருக்கிறது. நான் வந்து கண்டிப்பதில் ஆர்வம் காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள், சொன்ன உடனே நான் அதை கத்தி, என்னடி செய்து போட்டாய், என்னடா செய்து போட்டாய், நீ என்ன செய்த, நீ அதுக்கு நீ செய்யாமல் அவர் செய்திருப்பாரா அல்லது அவன் அவள் செய்திருப்பாளா என்கிற ஒரு வார்த்தைகளை அங்கே போட்டு அவர்களை வந்து பயமுறுத்தி விடுவார்களோ, அதனால் தான் பிள்ளைகள் அவர் கூறவில்லையோ என்று நான் எண்ணுகின்றேன்.
சொல்லுங்க. சொல்றது வந்து சரி. ஏன்டா இப்போ சைக்காலஜி நாங்கள் எடுத்து பார்த்தோம், இப்போ பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் பிள்ளைகளை வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் தான் கடைசியில் நீங்கள் ஒரு 30-40 வயசு இருக்கே உங்களோட கேரக்டர், உங்களோட பர்சனாலிட்டி எல்லாம் வந்து அதில் ஒரு ரிசல்ட் தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ கண்டிக்கிறதுல மட்டும் இருக்காமல், ஓகே பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, சரி ஓகே இதை வந்து எப்படி நாங்கள் தீக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இது இது வந்து ஒரு கண்டிக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது, பிள்ளைகளை வளர்க்கலையும் அந்த ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை வர மாதிரி நீங்களும் பிள்ளைகளோடு நடந்து கொள்ளணும். ஸோ கன விஷயங்களை வந்து நினைக்கிறேன் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட கன விஷயங்கள் வந்து இதில் ஒரு ஒரு முக்கிய ஒரு ஸ்பில்லாக தள்ளி வைத்து கொள்ள இந்த மாதிரி சிச்சுவேஷனில்.
அடுத்த ஒரு முக்கிய விடயம், உங்களுக்கு நெட் வழியாக ஊடகம் வழியாக ஒரு பகுதி வதை ஒன்று வருகிறது. அதற்கு நாங்கள் அதை எவ்வாறு எதிர்க்கப் போகிறோம், அவரை எவ்வாறு அதிலிருந்து நிறுத்தப் போகிறோம், இது தொடர்பாக ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
இப்போ நாங்கள் நான் நினைக்கிறேன் வந்து நாங்கள் ஒரு 13-14 வயசு மற்றது கொஞ்சம் குறைஞ்ச ஆக்களை பெட்டி காய்ச்சுருக்குறோம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. அதன்படியே நான் கொஞ்சம் இதுன்றேன். அப்போ வந்து இந்த வயசுக்குள்ளே இருக்கிறார்கள் வந்து பிள்ளைகள், பெற்றோர் தான் இவளுக்கு வந்து பொறுப்பு ஆன்ஸ்வார். ஆனால் முதலே சொன்ன மாதிரி பெற்றோர் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறேன் இல்லை. என்ன என்ன நடந்துகொண்டிருக்குண்டா, எங்கட நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜி வந்து அந்த ஆர்வம் வந்து அதில் அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் நீங்கள் ஒரு பெற்றோரோட வயசுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சு கொண்டே போகும். பல இருக்கும், தமிழாக்கள் ஸ்பெஷலாக வந்து பல இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து அதுகளில் கூட தெரியாது என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு. ஆனால் அப்படி இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை என்றாலும் கூட உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிற உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் அவையோடு சேர்ந்து அந்த ட்ராவலில் போகணும். அப்போ தான் அவைகளுக்கு ஃபேஸ்புக் இருந்தால் நீங்களும் திறவுங்க ஃபேஸ்புக்குன்னு தான் நான் சொல்கிறேன். 14 வயசில் நான் சொன்னால் திறக்காதீங்கண்டு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீங்களும் திறவுங்க ஃபேஸ்புக், நீங்களும் பாருங்கள் என்ன நடக்குதுண்டு. இன்ஸ்டாகிராம் அவைகளுக்கு இருக்குதுண்டா, நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து நான் நீங்கள் செய்கிறது நான் பார்த்தே ஆகணும். நீங்களும் பாருங்கள் ப்ரைவேட் மெசேஜ்கள். இந்த 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 ஒரு கண்ட்ரோல் இருந்தாலே அவைகள் வந்து அந்த மற்ற அந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவினும். ஏண்டா அம்மா அப்பாவுக்கு வந்து என்ன கண்காணிச்சோண்டு இருக்கணுமோ அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆள் வந்து உங்களை இதன்ட்டுட்டேரண்டா, ஃபேஸ்புக்கிலையோ இன்ஸ்டாகிராம்லையோ எதுலையோ உங்களை வந்து புண்படுத்திட்டேரண்டா. நான் வந்து சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று வந்து உடனே உங்களை பெற்றோர்கிட்ட போங்க அல்லது டீச்சர்கிட்ட போங்க. கஷ்டம்தான், ஆனால் உடனே அதுகளை செய்தே ஆகணும். அல்லது உங்களோட என்ன நீங்கள் இந்த வயசில் இருக்கிறதால அந்த இது இருக்குது. எந்த வயசு ஆக்கில் வந்து நான் அதிலே வந்து ஒரு மறுமொழியை செய்திருவேன். மற்றது வந்து என்னோரால் புண்படுத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். எந்த ஃபோட்டோ போட்டாலோ சரி, நான் என்ன எழுதினாலோ சரி, நான் ஒன்றுமே கூடுதலாக எழுதுறே இல்லை. ஏன்னா என்ன புண்படுத்துறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. இணையதளத்தில் ஏதாவது கதைக்கிறேன்னா நேராக கதைப்போம். அந்த வலைத்தளங்களை பாவிக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆனால் உங்களோட வயசில் சின்ன வயசில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து உங்களுக்கு மேலே சில ஆக்கள் இருக்குவினும் அவையிலிட்ட வந்து இந்த இதுகளை உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்கள் அதில் அவருக்கு மறுமொழி எழுதி அவர் உங்களுக்கு எழுதி இதால் வந்து ஒரு பிரச்சனையுமே தீரப்போகிறதில்லை, நீங்களும் அவர் விடுறப்பிள்ளையை தான் விட போகிறீங்க என்றது வந்து என் கருத்து.
ஆனால் அதிகமானவர்கள் அதற்கு பதில் உடனடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு பதில் அங்கிருந்து வருகிறது. இதனால் தான் இதைத்தான் நீங்கள் முதல் சொன்னீர்கள், ஆரம்பிப்பது பிறகு ஒரு பெரிய ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறார். பெரிய ஒரு கட்டத்துக்கு எங்கு வருகிறது என்று சொன்னால் நாங்கள் அடிக்கு அடி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதுதான். அது சரியோ தவறோ என்பது எனக்கு தெரியாது. சில விடயங்களுக்கு அடி கொடுக்கத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதிலே ஒரு ஒரு சிறிய உதாரணம் இப்பொழுது எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன சொன்னால், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பர்சனலாக இல்லை, என்னுடைய கிராமத்தை சுற்றி அது சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். இப்போது 3-4 நாட்களுக்கு முதல் இங்கிருந்து தான் கவிஞர் தமயந்தி அங்கு போயிருந்து எங்களுடைய நாவாந்துறையிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு அங்காலே கஷோனா பீச்சுக்கு போகிற வழியிலே ஒரு பெரிய வழி இருக்கிறது, கடலைக்கு முன்னாலே பெரிய வழி. அங்கு வந்து பிளாஸ்டிக் பேக்குகள், குப்பைகள் கொட்டப்பட்ட பேக்குகள், குப்பைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அந்த பேக் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த அது வெளியிலே வந்து நிறைந்து போய் கிடக்கிறது. ஒன்று, ரெண்டாவது விச செடி வளர்ந்து போய் கிடக்கிறது. இது ரெண்டையும் அவர் படம் பிடித்து மீடியாவில் போட்டிருக்கிறார் ஃபேஸ்புக்கிலே. இது IPKF நாட்டுக்கு வந்த பிறகுதான் அந்த செடி வந்து வளர்ந்திருக்கிறது. அவர்கள் அதை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயமா, இந்திய அமைதிப்படை வந்து அதை விதைத்து விட்டு சென்றிருக்கிறது. ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக்காலையும் இப்படி கிடக்கிறது என்று அவர் போட்டு விட்டார். அதற்கு உடனே நல்ல ஆதரவாக அல்லது இதை உடனே அரசு ரீதியாக மாநகர சபை ரீதியாக இதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு 3 பேர் அதற்கு விமர்சனங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இடையிலே ஒருவர் வரார். அவர் வந்து எழுதினார் என்னவென்று சொன்னால், IPKF வர முதல் இந்த கிராமம் என்ன உல்லாச விடுதியாகவோ இருந்தது, அங்கிருந்து அந்த கடற்கரை எப்படி இருந்தது, இதை பற்றி உமக்கு தெரியாதோ என்று போட்டோ போட்டு நல்ல ஆரோக்கியமான விமர்சனத்தை எழுதி அந்த விமர்சனத்தை எங்களுடைய அரசியல் அல்லது மாநகர சபை பார்க்க வேண்டும் என்ற நோக்கோடு பதிவு செய்து அவருக்கு இவர் எழுதுகிறார். அது என்னை தாக்கிவிட்டது. அது என்னை தாக்கிவிட்டது. அது எனக்கு பொறுக்கவும் முடியவில்லை. நான் உடனே அவருக்கு பதில் எழுதுகிறேன். நான் எழுதியது ஒரு வார்த்தை தான், தமயந்தி அவர்கள் சொல்லுவது வேறு விடயம், நீங்கள் சொல்லுவது வேறு விடயம். அது அவருக்கு விளங்கவில்லை. திருப்பி பதில் போடுறார், என்ன புதுசாக ஒன்று கதைக்கிறீர் ஜூலியஸ் அண்டு. நான் திருப்பி எழுதினேன், தமயந்தி சொல்லுவது சூழல் மாசடைதலை பற்றி, நீங்கள் சொல்லுவது ஒரு கிராமத்தை பகுடி வதைக்கு கொண்டு வாருகிறீர்கள் என்று சொல்லி எழுதினேன். எழுதின உடனே அவர் அதுக்கு திருப்பி தாக்கினார். அப்போது கடைசியாக அவர் நிறுத்தப்பட்டது என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த உல்லாச விடுதியில் பிறந்தீர்கள், உங்களுடைய கிராமத்தை பற்றி ஒரு தகவலை தாருங்கள், நாங்கள் ஒரு கக்கு ஆசையாக இருக்கிறேன். சரி, அதோட அவருடைய அந்த சம்பாஷணை நிறுத்தப்பட்டது. அப்போ இது சரியா தவறா, இது உங்களிடத்தில் விடப்படுற கேள்வி. தவறு என்றால் தவறு என்று சொல்லுங்கள்.
என்னை பொறுத்த மட்டில் வந்து ஒரு விவாதம் வந்து எங்கேயும் எழலாம். அது வந்து என்னை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு விவாதம் மாதிரி. ஆனால் இதுக்குள்ளே சில நெகட்டிவான இதுகளும் இருக்குது, சைட்ஸ்களும் இருக்குது. அந்த நக்கல் அடிக்கிறது, ஒரு கிராமத்து நாக்கள் அடிக்கிறது, ஒரு இது அதுகளும் இருக்குது. ஆனாலும் கூட இது ஒரு விவாதமாக தான் நான் பார்க்குறேன். அந்த விவாதத்தில் வந்து தவறான வார்த்தைகளோ அல்லது பர்சனலாக காயப்படுத்துகிற வார்த்தைகள் அல்லது கெட்ட வார்த்தைகள் அப்படி அந்த சிச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ வந்து அப்போ தான் நான் இதை ஸ்டாப் பண்ணுவேன். யாராக இருந்தாலும் அந்த வார்த்தையை எனக்கு எதிராக இருக்கிறவர் எழுதிட்டேரண்டா அந்த இடத்துல அவர் தோக்குறார் என்ன, அவருக்கு வேறு வார்த்தைகள் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து எந்த பர்சனல் வெட்டியாக நான் பார்த்துட்டு போயிடுவேன். மெட்டாக்கள் அதை வாசிக்கிற ஆக்களும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆக்களும் வந்து இவர் வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி போனதால் விட்டுட்டு போயிட்டார், இவர் என்றால் இவர் வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டார் தோத்துட்டார் ரெண்டு அந்த அளவுக்கு வந்து எப்போ இந்த இதுகள் வருகுதோ, இந்த தூஷணங்களும் இதுகளும் எல்லாம் வருகுதோ, அப்போ வந்து அது வந்து இணையதளத்தில் இருக்கக்கூடாத ஒன்று. அது இல்லையோ, எவ்வளோ வேணுமென்றாலும் நீங்கள் 250 மெசேஜ் என்றாலும் நீங்கள் போட்டு விவாதிச்சோண்டு இருங்க. ஏன்னா அது ஒரு ஆரோக்கியமான விடயம். எப்போ இது ஒரு உருமாறுதோ அப்போ வந்து அதை கட் பண்ண வேணும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இப்படி இதை கொண்டு போய் அது வச்ச முற்றுப்புள்ளி வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், இது ஒரு ஆரோக்கியமான விடயம்தான்.